ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டன. இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்திற்கு மக்கள் அளித்து வரும் ஆதரவு பெருமிதம் அளிப்பதாக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். தமிழகத்தில் 67,000 கோடி ரூபாய் மதிப்பில் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான 97 ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தாகின. லைபீரியாவின் வெளியுறவு அமைச்சர் திருமதி சாரா பேஸ்லோ நியான்டி 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வந்துள்ளார். காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 5 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று நிறைவடைந்தது. இரு அவைகளும் மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் வந்தே மாதரம் தேசிய பாடல் இசைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக அவை நடவடிக்கைகள் மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா அறிவித்தார். மாநிலங்களவையில் சுரங்க மற்றும் கனிமங்கள் சட்டத்திருத்த மசோதா நிறைவேறியது. எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக மாநிலங்களவை நடவடிக்கைகளும் மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டன. இதற்கிடையே இந்த கூட்டத்தொடரில் 12 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த கூட்டத்தொடரில் மாநிலங்களவையின் செயல்பாடுகள் 39% இருந்தது என்று கூறினார். மக்களவை செயல்பாடுகள் 19% இருந்தது என்றும் திரு கிரண் ரிஜிஜு குறிப்பிட்டார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கடந்த 2 ஆண்டுகளுக்கான சங்கீத நாடக அகாடமி விருதுகளை இன்று புதுதில்லியில் வழங்கினார். இசை, நடனம், நாடகம் போன்ற துறைகளில் சிறப்பான பங்களிப்பை வழங்கிய 115 பேருக்கு இந்த விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன. இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்திற்கு மக்கள் அளித்து வரும் ஆதரவு பெருமிதம் அளிப்பதாக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்த இயக்கத்தின் கீழ் தேசிய கொடியை ஏற்றி வைத்த பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இந்த இயக்கத்தின் வெற்றி நாட்டு மக்களின் தேசப்பற்றையும் ஒற்றுமையும் எடுத்துரைப்பதாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டு நலனுக்கே முதல் முன்னுரிமை என்ற அடிப்படையில் அனைவரும் செயல்பட வேண்டும் என்றும் திரு ராம்மோகன் நாயுடு கேட்டுக் கொண்டார். இதற்கிடையே இந்த இயக்கத்தின் ஒரு பகுதியாக குஜராத் முதலமைச்சர் திரு புபேந்திர பட்டேல் காந்திநகரில் உள்ள தமது இல்லத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். இதற்கான நிகழ்ச்சியில் பேசிய அவர், 70 லட்சத்திற்கும் மேற்பட்ட இல்லங்களில் தேசிய கொடி ஏற்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த இயக்கத்தின் கீழ் 1000க்கும் மேற்பட்ட பேரணிகள் நடத்தப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். நாட்டின் ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் எடுத்துரைக்கும் வகையில் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த இயக்கத்தில் பொதுமக்கள் அனைவரும் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்றும் திரு புபேந்திர பட்டேல் கேட்டுக் கொண்டார். லைபீரியாவின் வெளியுறவு அமைச்சர் திருமதி சாரா பேஸ்லோ நியான்டி 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வந்துள்ளார். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து அவர் பேச்சு நடத்தவுள்ளார். இந்தியா லைபீரியா இடையேயான இருதரப்பு உறவை வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் இந்த பேச்சுகளில் இடம்பெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம். தமிழகத்தில் 67,000 கோடி ரூபாய் மதிப்பில் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான 97 ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தாகின. சென்னையில் நடைபெற்ற வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாட்டில் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன. இதற்கான நிகழ்ச்சியில் பேசிய மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா, இதன் மூலம் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்று கூறினார். தமிழக மீனவர்கள் 9 பேர் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். சர்வதேச கடல் எல்லையை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த இந்த மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று காலை 350 மேற்பட்ட மீன்பிடி விசைப்படகுகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் ஒரு மீன்பிடி விசைப்படகையும் அதிலிருந்த 9 மீனவர்களையும் எல்லை தாண்டி இலங்கை கடற்பகுதியில் மீன்பிடித்ததாக கூறி அவர்களை கைது செய்து மன்னார் கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்களிடம் முதற்கட்ட விசாரணை முடித்துக் கொண்டு மேல் நடவடிக்கைக்காக மீனவர்களை படகுடன் மன்னார் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற 9 மீனவர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் ராமேஸ்வரம் மீனவ மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மீனவர்களையும் அங்கு உள்ள விசைப்படகுகளையும் உடனடியாக விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவ சங்க நிர்வாகிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். ராமேஸ்வரத்திலிருந்து கார்த்திகேயன்.
மத்திய பிரதேசத்தில் 43,000 கோடி ரூபாய் மதிப்பிலான தொழில் முதலீடுகளை ஈர்க்க வகை செய்யும் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். போபாலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் மூலம் 15,000 பேருக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று கூறினார். மகாராஷ்டிராவில் வாடகை கார் ஓட்டுநர்கள் மராத்தி மொழி தெரிந்திருப்பதை கட்டாயமாக வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதாவை கொண்டுவர அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. மும்பையில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த அம்மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு பிரதாப் சர்நாயக், ஆட்டோ மற்றும் டாக்ஸி ஓட்டுநர்கள் மராத்தி மொழியை கற்றுக்கொள்வதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட மாட்டாது என்று கூறினார். இதற்கான கால அவகாசம் நாளை மறுநாள் முடிவடைவதை அவர் சுட்டிக்காட்டினார். மராத்தி மொழி தெரியாத ஓட்டுநர்களின் உரிமங்கள் தற்காலிகமாக ரத்து செய்வதற்கான அம்சங்கள் இந்த சட்ட திருத்தத்தில் இடம்பெற்றுள்ளதாகவும் திரு பிரதாப் சர்நாயக் தெரிவித்தார். ஜார்க்கண்டில் தேர்வு முறைகேட்டிற்கு எதிராக மாணவர்கள் மேற்கொண்டு வரும் போராட்டம் 20வது நாளாக இன்றும் நீடிக்கிறது. இந்த போராட்டத்தின் ஒரு பகுதியாக வரும் 20ஆம் தேதி முதலமைச்சர் இல்லத்தை முற்றுகையிடப் போவதாக மாணவர் அமைப்புகள் அறிவித்துள்ளன. மாணவர்கள் போராட்டம் காரணமாக மாநிலம் முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இது அடுத்த 24 மணி நேரத்திற்குள் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து மேற்கு வங்கம் பங்களாதேஷ் கடற்கரை பகுதியை நோக்கி நகரக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஒடிஷாவில் பெய்து வரும் கனமழை நீடிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அம்மாநிலத்தின் சில பகுதிகளில் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. சத்தீஸ்கர் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளிலும் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் இந்தியாவின் சுதந்திர தினத்தை சிறப்பாக கொண்டாட விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதற்கான சிறப்பு பிரகடனத்தை அமெரிக்க அரசு வெளியிட்டுள்ளது. இதன்படி நாளை மறுநாள் சுதந்திர தினத்தை இந்தியா தினமாக கொண்டாட இந்த பிரகடனத்தில் வகை செய்யப்பட்டுள்ளது. காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 5 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. நைஜீரியாவின் லாகோஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் குழு பிரிவில் 2 தங்கம் மற்றும் 1 வெள்ளிப்பதக்கம் வென்ற இந்தியா மகளிர் குழு பிரிவில் 2 தங்கப்பதக்கங்களை கைப்பற்றியது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 13 தங்கம் 8 வெள்ளி 14 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. மலேசிய சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தாரா ஷா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-11, 21-8 என்ற செட்கணக்கில் இந்தோனேஷியாவின் யூலியா யோஸ்பின் சுசாந்தோவை வென்றார். இப்போட்டியில் தஸ்னிம் மிர், தன்வி பற்றி, ரித்விக் சஞ்சீவி, சதீஷ்குமார் ஆகியோரும் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். தென்கொரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச இளையோர் வில்வித்தை போட்டியில் இந்திய மகளிர் அணி வெள்ளிப்பதக்கம் வென்றது. இந்தியா மலேசியா இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான 5வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டி இன்று பெங்களூருவில் நடைபெறுகிறது. 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் முதல் 4 ஆட்டங்களிலும் இந்தியா வெற்றி பெற்றுள்ளது. கெய்ன்ஸ் கோப்பைக்கான செஸ் போட்டியின் 3வது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் வெற்றி பெற்றார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டி அகமதாபாத்தில் இன்று தொடங்கியது. பேட்மிண்டன் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் PV சிந்து 9வது இடத்தில் உள்ளார். பிரவுன்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-3, 7-5 என்ற செட்கணக்கில் இங்கிலாந்தின் லியாம் பிராடியை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தின் 2 அவைகளும் மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டன. இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்திற்கு மக்கள் அளித்து வரும் ஆதரவு பெருமிதம் அளிப்பதாக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். தமிழகத்தில் 67,000 கோடி ரூபாய் மதிப்பில் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான 97 ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தாகின. லைபீரியாவின் வெளியுறவு அமைச்சர் திருமதி சாரா பேஸ்டோ நியாண்டி 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வந்துள்ளார். காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 5 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.